வணக்கம் எவிடன்ஸ் கதிர் அவர்களே.
வணக்கம் சார்.
உலகத்தில் வந்து சுமார் 4.5 கோடி மக்கள் அடிமைகளாக தற்போதும் வாழ்ந்து வருவதாக தற்போது வெளிவந்திருக்கும் புள்ளி விவரம் அறிக்கை தெரிவிக்கிறது. இப்போ இந்தியாவில் குறிப்பாக 2 கோடி மக்கள் இப்படி அடிமைகளாக நடத்தப்படுகின்றார்கள், வாழ்ந்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, அந்த மாதிரியான அடிமைத்தனம் தொடர்ந்து நிலவுதா என்னங்க?
உண்மைதான் சார், இன்னும் கூடுதலாக கூட இதனுடைய எண்ணிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க குத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படுது. இந்திய அரசியல் சாசனத்துல ஆர்டிகல்ல வந்து 24 வந்து சொல்றாங்க, குத்தடிமை முறை இந்த நாட்டுல இல்லைன்றாங்க. 1976 குத்தடிமை ஒழிப்புக்குன்னு ஒரு சட்டம் இந்தியாவில கொண்டு வந்திருக்கிறாங்க. முன்படம் கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு வேலைக்கு கட்டாயப்படுத்தணும், அதுவும் குத்தடிமை முறைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கொத்தடிமை முறைன்னு பாத்துக்கிட்டாக்க நிறைய தொழில் இருக்கு. அதாவது செங்கல் சூளையா இருக்கலாம், அரிசி சம்பந்தப்பட்ட அரிசி ஆலையா இருக்கலாம், கரும்பு வெட்டுறதுக்கான வேலைகள்ல இருக்கலாம், பவர் லூம்ஸ்ல இருக்கலாம், இது மாதிரி பல கொத்தடிமை தொழில. மிட்டாய் கம்பெனி, முறுக்கு கம்பெனி, இன்னைக்கு தென் மாவட்டங்களை, தமிழகத்தைச் சேர்ந்த தென் மாவட்டங்கள்ல பல குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வெளி மாநிலத்துக்கு போறாங்க, கடத்தப்படுறாங்க. இது மாதிரி குத்தடிமை தொழிலுக்கு காலையில 4 மணிக்கு அவங்கள எழுப்பி வேலை செய்ய வச்சாக்க இரவு 12 மணி வரை வேலை செய்யணும். ஒரு மிட்டாய் கம்பெனில அது தண்ணி எடுக்கிறதுல இருந்து, மாவு பேசுறதுல இருந்து, அந்த வானல்ல போட்டு கொதிக்கிற எண்ணெயை வந்து சுடு பண்ணி கொதிக்க வைக்கிறதுல இருந்து, இந்த குழந்தைகள் எல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எடுக்க கொதிக்கிற எண்ணெய் எடுத்து ஊத்தி மேல ஊத்துறது, டார்ச்சர் பண்ணது, அடிக்கிறது. 1.5 மாசம் முன்னாடி கூட ஒரு குழந்தைய நாங்க மீட்டோம். இதே மாதிரி மகாராஷ்டிராவில தப்பித்து அந்த குழந்தைய கொண்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட 1 மாசம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். உடம்பு முழுக்க வெந்து போய் அந்த குழந்தை வந்தான். பல குழந்தைகள் மனநோயாளியா மாறி இருக்கிறாங்க, சில பேர் காணாம போயிருக்காங்க. ஒரு ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது பல குழந்தைகள் வந்து இன்னைக்கு காணாம போயிருக்கிறாங்க. தனலட்சுமி ஒரு பொண்ணு வீட்டு வேலைக்காக குத்திரிமையா அழைச்சிட்டு போனாங்க கேரளாவில. அங்க இருக்கக்கூடிய வீட்டு வேலை உரிமையாளர்கள் ஒரு சைக்கோ மாதிரி அந்த பொண்ணை வந்து சிகரெட் நெருப்பால சூடு வைக்கிறது, டார்ச்சர் பண்றது, சாப்பிட கொடுக்காம வைக்கிறது, அருவா எடுத்து உடம்பெல்லாம் கீறி இருக்கிறாங்க. அந்த பொண்ணை எங்க வச்சிருந்தாங்கன்னா நாய் கூண்டுல வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த நாய் தங்க வைக்க வேண்டிய ஒரு நாய் ஒரு 2-3 நாய் வளர்க்கறாங்க, அந்த நாய் எல்லாம் ஒரு கூண்டுல இருக்கும். அந்த கூண்டுலதான் அந்த பொண்ணை படுக்க வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு செத்து போயிட்டான், கொலை மர்டர் கேஸா மாறிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 குழந்தைகள் அந்த ஒரு பகுதியிலுமே மட்டுமே மீட்டோம். சில பேர் பாத்தீங்கன்னா உடம்புல வந்துட்டு உன்னி, மாட்டு உன்னி, நாய் உன்னியோட இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. பல பேர் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்க மட்டுமே இல்ல, பீகார்ல இருந்து வடமாநில தொழிலாளர்கள் இங்க எதுக்காக கூட்டு வராங்க? குசிரிமி தான், குறைந்த கூலியை கொடுத்து இரவெல்லாம் வேலை வாங்குறது, கடுமையான டார்ச்சர், ஒரு அவ்வளவு ஒரு சித்திரவதை. இங்க கட்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுக்கு பின்னாடிதான் பல பேருடைய சுரண்டல், பல பேருடைய ரத்தம் அது உள்ள இருக்கு. அப்ப இந்தியா முழுவதுமே இது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த குத்திரிமை முறை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. மறுவாழ்வே கிடையாது, கல்வி கிடையாது, என்கேஜ்மெண்ட் பண்றது கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து எப்படி மீட்கிறது என்ற முறை, ஒரு மேண்டேட்டரி இங்க கிடையாதுங்க. இப்ப ஒரு வட மாநிலங்கள்ல இருக்கிறாங்க, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து மீட்கிறது யார் அப்படின்றது இருக்கு. தமிழகத்தை சேர்ந்த பல குழந்தைகள் ஒரிசாலா இருப்பாங்க, மகாராஷ்டிரா இருப்பாங்க, மத்திய பிரதேசத்துல இருப்பாங்க, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த குழந்தை தப்பிச்சு தான் வந்துடும். அப்ப மீட்டு ரிலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து இந்த அந்த குழந்தைய தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சா தமிழ்நாட்டுல எப்படி புனரமைப்பு திட்டங்களை யார் கொடுக்குறா, எந்த ஸ்டேட் எடுக்கும் அப்படின்றதுக்கான எந்த விதமான புள்ளி வரும் கிடையாது. ஆக இந்த மாதிரியான ஒத்துழைப்பு முறை இந்தியா முழுவதும் கடுமையாக இருக்கு. கோடி கணக்கில் இருக்கிறாங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டார் எல்லாமே என்ன பொறுத்தவரைக்கும் பாண்டு லேபர் சிஸ்டத்துக்குள்ளதான் வரும். குறைந்த கூலி கொடுத்து அதிக வேலை வாங்குறது எல்லாமே பாண்டு லேபர் சிஸ்டம் தான். அது ஒரு பாண்டு லேபரை நான் மீட்டுட்டு வரோம், ஒரு 25 பேரை மீட்டுட்டு வரும்போது இந்த கலெக்டர் சொல்றாரு பாண்டு லேபரா இருந்தா ஒரு 6 மாசம் இருக்கணும், என்ன ஒரு இவங்க இருந்து 1 மாசம் தானே அப்படின்றாரு கலெக்டருக்கு. அவ்வளவுதான் புரிதல். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கி அது பாண்டு லேபர் தான் உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அதை கேஸ் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்த ஒரு முறை இங்க இருந்துச்சு. அப்ப இதுக்கு பெரிய காஸ்ட் சிஸ்டம் இருக்கு, கிளாஸ் சிஸ்டம் இருக்கு, வர்க்கம் இருக்கு, எந்த ஸ்டேட்லுமே அக்கறை இல்லை. இன்னைக்கு நம்ம ஆந்திராவில சுட்டுக்கொள்ளப்படுற அந்த அவங்க எல்லாமே ஒரு விதத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல வரேன். நம்மளுடைய தமிழ்நாட்டு ஊடகங்கள் தான் சொன்னாங்கன்னா ஆந்திராவில் சுட்டுக்கொள்ளப்பட்ட 20 கூலி தமிழர்கள் போட்டாங்க, ஆந்திராவில் என்ன போட்டாங்கன்னா கொள்ளையர்கள் போட்டாங்க. வட மாநிலத்துக்காரன் நம்ம சுட்டுக்கொள்றோம் என்கவுண்டர்ல, இங்க வட மாநிலத்து கொள்ளையன்னு போடுறான். திருச்சியில இருக்கிறவன வட மாநிலத்தில் கொல்லப்பட்ட அங்க வந்து அவன் என்ன போடுறான், திருச்சி கொள்ளையர்னு போடுறான், அவன் மீடியா நம்ம என்ன போடுறோம், தொழிலாளர்னு சொல்றோம். இந்த மாதிரி தொழிலாளர்கள் எங்க வராங்க, எப்படி தங்குறாங்க, சர்டிபிகேட் என்ன இருக்குது, என்ன ஒப்பந்தம் இருக்கு, ஐடி கார்டு இருக்கா, இங்க எவ்வளவு வயலேஷன் இருக்கு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கு.
நீங்கள் SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்போடு இணைந்துள்ளீர்கள்.
சரி, இப்ப நீங்க நிறைய காரணிகள் எல்லாம் சொன்னீங்க. இப்ப பொருளாதார காரணியை தாண்டி வேற என்ன காரணிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள்
அடிப்படை? சார், காஸ்ட் வந்து ஒரு பெரிய அடிப்படை. காஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்க தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டாக்க, தென் மாவட்டங்கள்ல வந்து இங்க இருக்கக்கூடிய சாதி இருந்துதான் வட மாநிலங்களை முறுக்கு கம்பெனி நடத்துவான், ஆனா கூட்டு போற தலித் பசங்களை கூட்டு போவான். ஜாதி வந்து ஒரு முக்கிய அடிப்படையான காரணம். பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆய்வுல 85% வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி ரெண்டு பேர் தான் போறாங்க. அதனாலதான் பாண்டி லேபர் அபாலிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழகத்துல ஆயுதாவுட டிபார்ட்மெண்டோட இணைஞ்சிருக்காங்க. அதுக்குன்னு அந்த அந்த பாண்டி லேபர் மீட்பு சம்பந்தமான கொத்திருப்பு முறை வாரியம் எங்க இருக்குன்னா, துறை எங்க இருக்குன்னா ஆயுதாவுட துறையோட இருக்கு. அந்த பண்ட் எல்லாம் எஸ்சிஎஸ்டி ஒதுக்கிற பண்ட்ல இருந்தா காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஆக மேக்சிமம் வந்து தலித்துகளும் ட்ரைபிள் இருக்கிறாங்கன்னா அது காஸ்ட் லேயர் இல்லாமலாம் இருக்காது. ஜாதி வந்து ஒரு பெரிய அடிப்படை காரணம். அதை நீங்க இன்னும் நுட்பமா பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. என்ன ஒரு அண்மையில ஒருத்தர் கேட்டாரு, இந்தியாவில வந்து ஒரு ஒரு பிசினஸ் தொடங்கணும்னா அடிப்படையான மூலதனம் என்னன்னு கேட்டாரு. நான் சொன்ன ஜாதின்னு தான் சொன்னேன். ஒரு ஜாதி இருந்துச்சு அவன் எப்படி வேணாலும் பொழைச்சிக்க முடியும், எப்படி வேணாலும் அடாப்ட் ஆகிக்க முடியும். ஒரு ஏழையா இருந்து நாளைக்கு எப்படி வேணாலும் இந்தியா ஒரு சோர்ஸ் கொடுப்பான் அவன் ஜாதி, இந்த ஜாதிக்காரன்ட்டு. ஆனா இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நீங்க இங்க இந்த வட மாநிலங்களுக்கு போறது கடத்தப்படுற குழந்தைகள் பெரியவங்களை பாத்தீங்கன்னா காஸ்ட் நேம் சொல்லாம திட்டாம அடிச்சதே கிடையாது. ஜாதி சொல்லிதான் முதல் அடிக்கிறது. சாதி, வர்க்கம், அடுத்து ஜெண்டர், மூணுமே காஸ்ட், கிளாஸ், ஜெண்டர், இது எல்லாமே வரும். ஜெண்டருக்கான வேற வேற இப்போ வீட்டு வீட்டு வேலைகளுக்கு கடத்தப்படுறது. இப்ப கேரளாவில வந்து பாத்தீங்கன்னாக்க வயதான நோயாளிகளை பராமரிப்பதற்கு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள் பராமரிப்பு, பூனைகள் பராமரிப்பு தாங்க. வெளிநாட்டுல வேலை செய்வாங்க, எங்க வயசானவங்களை விட்டுருவாங்க. வயசான விட்டுக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பொண்ணுங்க போய் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. பாவமா இருக்கும் அந்த ரெண்டு ரெண்டு பேரையும் பாத்துக்கிறது. வித்திருக்கிறாங்க கேரளாவில குழந்தைகளை. ஒவ்வொரு பொங்கல் சீசன் பொங்கல் முடிஞ்சோடனே கூட்டு போவாங்க. கூப்பிட்டு போன உடனே அந்த ஒயரை தகுந்த மாதிரியே கேரள வண்டியில வச்சு விட்டாங்க. அந்த பையனுடைய அட்ரஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இவன் ஹைட்டா இருக்கான், இந்த பல்ல மாட்டை பல்ல பிடிச்சி பாக்குற மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 10,000 கொடுங்க, 12,000 கொடுங்க, 8,000 கொடுங்க, 15,000 கொடுங்க, குழந்தைகளை வாங்கிட்டு போனான். இது இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்து நினைச்சுக்காதீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வித்துட்டு போய் அடுத்த அடுத்த தீபாவளி அப்ப ஒரு 15 நாள் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல். இந்த பணத்தோட சரி, இந்த 10,000 ரூபாய் கொடுக்கற பணத்துல அந்த புரோக்கர் வந்து ஒரு 3,000 ரூபாய் எடுத்துப்பான், வீட்டுக்கு ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் கிடைக்கும். இப்படி சுரண்டுவாங்க சார் குழந்தைகளை. அங்க வந்து சாப்பாடு போடுறது, ஒரு 2 வேளை சாப்பாடு போடுவான், ஒரு 2 துணி எடுத்து கொடுப்பான். இப்படிதான் இது நடந்துகிட்டு. ஜாதி வந்து ஒரு அடிப்படை. அவன் இப்ப கூப்பிட்டு போறவன் எல்லாம் ஜாதியை பார்த்து கூப்பிட்டு போறானா, அப்படிலாம் கிடையாது. இந்த புரோக்கர் புரோக்கர் வந்து எது எதை ஈஸியா வந்து எடுக்க முடியுதுன்னா, இந்த இந்த மாதிரியான குழந்தைகள் இந்த மாதிரி ஆட்களை ஈஸியா டார்கெட் பண்ண முடியுதுன்ற இன்னசென்ட் இவனுக்குள்ள முடக்கம், கேள்வி கேட்க மாட்டான். ஏற்கனவே சாதியத்தினால ஊர்ல கிராமத்துல ஆண்டு கட்ட அடிமையா இருந்தே இவனை ஈஸியா உள்ள போகும்போது இவனும் கேள்வி கேட்க மாட்டான், மாடு மாதிரி உழைப்பான். இந்த புரிதல் தான் இந்த மோசமான நிலைக்கு காரணம்.
மிக நன்றி கதர் அவர்களே.
நன்றி சார், நன்றி.